அப்பேற்பட்ட எண்ணெய் சமர்ப்பிக்க செய்து தந்தனைக்கே பரமாக தானே எழுதும். சுவாமி சுதேசம் சுபசம் சுபரத்தேன துர்வரம் சுதத்த புதியார் பார்த்தம் கொஸ்மின் நிச்சயத்தி மாமல்கள். அவனே அறிவை கொடுத்து இந்த பரத்தை சமர்ப்பிக்க செய்து அந்த பரத்தை சீகரிக்கிறான். தந்தனைக்கே பரமாக தானே எழுதினா என்ன இருக்கும், இவனை பரத்தை சமர்ப்பிக்கும் படியாக செய்து இவனுடைய ரக்ஷா பரத்தை பெருமாள் வந்து சீகரிக்கிறான் என்று சொல்றது. அப்படி சீகரித்து அடுத்தது அந்த அகலா நலமும் தந்துன்றத விவரணம் பண்ற. வான் தந்து மலரடியும் தந்து வானோர் வாழ்ச்சி தர மன்னருளால் வருகிறான். அதாவது வான் தந்து, வான் என்பது பரமபதத்தை சொல்றது. ஆக அந்த வான்னு சொல்லக்கூடிய பரமபதத்தை கொடுத்து மலரடியும் தந்து தன் திருவடிக்கு கீழே கைங்கரியத்தையும் கொடுத்து பரமபதத்துல இவனை கொண்டு சேர்க்கறான். சேர்த்து தன் திருவடிக்கு கீழே என்ன பண்றான், கைங்கரியத்தை கொடுக்கறான். அதை எப்படி கொடுக்கறான் அப்படின்னு சொல்லி கேட்டா, மலரடியும் தந்து வானோர் வாழ்ச்சி தர. வானோர் யாரு, நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகள் கோஷ்டியில இவனை சேர்த்து நித்திய சூரிகளுக்கு துரியமான ஆனந்தத்தை கொடுக்கறோம். அகலா நலம்ன்றது எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, நித்திய சூரிகளுக்கு சமமான பேரானந்தத்தை அந்த எந்தெருமான் கொடுக்கிறோம். அதாவது நித்திய சூரிகள் யார், அனந்தர்களோட விஸ்வசேனாதிகள்லாம் அனாதிகாலம் அந்த எந்தெருமான அனுபவிச்சுட்டு இருக்கா. சதா பசியந்தி சூரையகான்னு சொல்லிட்டு அவ திருமாலை போல அனாதியா ஞான சங்கோஷம் இல்லாதவாளா இருக்கா, கர்ப்பஜர்களாகவே இருக்கா. அதனால அந்தமில் பேரின்பத்து அரியரோடு இருக்கு என்று சொல்றோம். அந்தமில் பேரின்பம், முடிவில்லாத பேரின்பத்தை அனாதிகாலமா அனுபவிச்சுட்டு இருக்காளே, அப்படி அனாதியா நித்யானுபவம் பண்ணுகிற நித்திய சூரிகளோடும் இன்று வந்த முக்கதோடும் வாசியர இல்லாதவாளா இருக்காளே இவன் எப்படி இருக்கான், அனாதியா அபராதியா போந்து சம்சாரத்துல பல பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அப்புறம் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு வரான். அதாவது பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளானவன் பரிகாரத்தை பண்ணிட்டு பிராயசித்தம் பண்ணிட்டு பெருமாளை அடையறான். அவளோ பெருமாளுடைய கோபத்துக்கே ஆளாகல்ல. அப்படி இருந்து கூட பெருமாள் என்ன பண்றான், வித்தியாசம் பாராட்டல, வித்தியாசமே பாராட்டல. அனாதி நித்தியானுபவம் பண்ற நித்திய சூரிகளோடும் இன்று வந்த முத்தனோடும் வாசியர வித்தியாசமே தெரியாதான். அங்க போய் இவன் பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிற போது அவளுக்கு சமமான ஒரு பேரானந்தத்தை கொடுக்கறான். அவளுக்கு சமமான பேரானந்தம் என்ன, பரமம் சாமியம் உபயத்தின்னு தனக்கு சமமான பேரானந்தத்தை கொடுக்கணும். அந்த மாதிரி வான் தந்து மலரடியும் தந்து வானோர் வாழ்ச்சி தர, அதான் முக்கிய கூறிகளுக்கு சமமான ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக மன்னருளால் பரம கிருபையினால வரிசித்தானேனா சங்கல்பித்து விட்டான் என்று. எவ்வளவு உபகார பரம்பரைய சிருஷ்டியின் தொடக்கத்துல சரீரத்தை கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு ஆத்ம வஸ்துவ நித்தியமாக வச்சு இவனுக்கு நல்ல கேசத்துவ ஞானத்தை கொடுத்து அதை பெறுவதற்கான ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து அதன் மூலமா பரத்தை வந்து தன்னிடத்துல சமர்ப்பிக்கும் படியாக செய்து அந்த பரத்தை சீகரிச்சுண்டு இவனுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தத்திலேருந்து விரிவிச்சு பேரானந்தத்தை கொடுக்கறான்னா அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது, அனாதி நித்தியானுபவம் பண்ற நித்திய சூரிகளுக்கு சமமான ஆனந்தத்தை கொடுக்கணும்னு இவன் விஷயத்துல பெருமாள் சங்கல்பிச்சு வைக்கிறானே, அதுதான் அவன் பண்ணக்கூடிய பெரிய ஒரு உபகாரம் சேஷம் என்பதாக சொல்ற. அதனால இப்ப என்ன தெரியறது, பெருமாளுக்கு சீற்றம் என்பது வந்தேரி ஔபாதிகம், நான் பண்ணின அபராதத்தினால் அவனுக்கு வரது. ஆனா காருண்யம்ன்றது சகஜ காருண்யம், இயற்கையில பெருமாள் பரம காருணிகர். ஆனா அவனுடைய கருணையை நம்ம என்ன பண்ணிட்டோம், அணை போட்டு தடுத்துட்டோம். அந்த அணை என்னன்னு கேட்டா அவனுடைய நிகிரக சங்கல்பத்தை பெறுவதற்கு காரணமான ஆக்ஞாதி லங்கனம் பண்ணி அபராதம்ன்ற காரியத்தினால அணை போட்டு அந்த கருணை நம்ம இடத்துல பரவ முடியாம தடுத்துட்டோம். இப்ப அந்த அணைய உடைச்சாச்சு. நாம் பண்ற சரணாகதியினால பெருமாளுக்கு நிகிரக நிவர்த்தி ஏற்பட்டா அணைய உடச்ச நாளிதான் சகஜ காரியமும் இவரிடத்துல பிரவகிக்கிறது. அப்படி பிரவகிக்க செய்யறவா யாருன்னா ஆச்சாரியர்கள் என்று சொல்றோம். அதனால சத்தாசவிய சரண்ய தம்பதிதயா வித்யாபதா வியாபகாக தயையாகிற கங்கையை நம்மிடம் பரவ செய்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தையும் அந்த எம்பெருமான் நமக்கு கொடுத்து ஞானத்தை கொடுத்து அதன் மூலமா ரட்சணத்தை உபாயத்தில் மூட்டி செய்கிறான்றதை தான் தான் தந்த நல்வழியால் என்பதனால இது ஒரு பாட்டு. இதே மாதிரி அமிர்தா சுவாமியிலையும் இதை விவரணம் பண்ணி காட்டுற இங்க சொன்னதுக்கு அது எக்ஸ்பிளனேஷன் விவரணம். அதாவது என்னன்னா கழியாத கருவினையில் படிந்த நன்மை காலமிது என்றொரு கால் காவல் செய்து கழியாத நல்வினையில் பணிந்தார்த்தாளில் பணிவிட்டு பாசங்கள் அடைய நீக்கி சுடியாத செவ்வழியில் துணைவரோடு தொலையாத பேரின்பம் தர மேலேற்றி அழியாத அருளாழி பெருமான் செய்யும் அந்தமிலா உதவியெல்லாம் அளப்பாரியாரு. அவன் பண்ற உபகாரத்தை யாரால அளவிட முடியும் அளவிட்டு சொல்ல முடியும்னு சொல்ற ரொம்ப அழகான பாத்திரம். அதெல்லாம் திருப்பூட நாட்டை சுற்று தாய்ப்பு விஷயம் அது பாத்திரம் அடிக்கடி தாய்ப்பு. ஸ்ரீமத் ரகசிய பிரேசாரத்துல பல இடங்கள்ல இந்த ரெண்டு பாத்திரத்தையும் தாய்ப்பு. அதாவது என்னன்னா கழியாத கருவினையில் படிந்த நம்மை என்று சொல்ற கருவினை அப்படின்னா என்ன அர்த்தம்? புண்ணிய பாப ரூப கர்மங்கள் கழியாத கருவினைன்ற அனுபவித்து மாறாத மாறாத வல்வினைகள் என்று சொல்ற. ஆக இந்த புண்ணிய பாப ரூப வல்வினைகள் வலிய விலங்குகள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா அனுபவித்து மாறாது அப்படின்ற. அதாவது இப்ப நம்ம கர்மாக்களை பண்ணியிருக்கோம் புண்ணிய பாப ரூப கர்மங்கள்னால நமக்கு என்ன வந்திருக்கு? சம்சார சம்பந்தம் வந்திருக்கு. சம்சார பந்தத்துல இருக்கிற நாம இந்த கர்மங்களை அனுபவிச்சு கழித்து விட்டு உன்னை வந்து அடையறேன்னா அதை அனுபவிச்சு மாறுமோ? பெருமாள் வந்து ஒரு பத்து கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த பலனை கொடுத்து சுகதுக்கத்தை கொடுத்து கழிக்கணும்னு நினைச்சா பத்து கர்மங்களினுடைய பலனை அனுபவிக்கிற நாம கூடுதலா 100 கர்மங்களை சேர்த்துக்கிறோம். அதான் இந்த பிசினஸ் எப்படின்னா வரவு ஜாஸ்தி செலவு குறைச்சல். ஆனா இதுல வரவு நிறைய இருக்கக்கூடாது. சாதாரண லௌகீக பிசினஸ்ல செலவு ரொம்ப குறைச்சலா இருக்கணும், வரவு நிறைய இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்கணும்னு கேட்டா செலவு நிறைய இருக்கணும், கர்மங்கள் கழியணும். ஆனா கழியறதோ மாறாத வல்வினை. பத்து கர்மங்களை சுகதுக்கங்கள் மூலமா அனுபவிச்சு கழிச்சா 100 கர்மங்களை அந்த சஞ்சீதோன்ற மூட்டையில ஏத்திக்கிறோம். ஆக இந்த வினைகளை அனுபவிச்சு கழிச்சு மோட்சத்துக்கு வரலான்னு நினைச்சியானா மாறவே மாறாது. அதாவது யாருக்குமே மோட்சம் கிடைக்காது. அதாவது என்ன அர்த்தம்? செஞ்ச கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை எடுத்து அதுல புதுசா கர்மத்தை சேர்த்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை எடுத்து அதுல புதுசா கர்மங்களை சேர்த்துட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரம் இப்படி கொண்டே இருக்கும். கழியாத கருவினை அனுபவிச்சு மாறாது. சரி, நான் பிராய சித்தத்தினால கழிக்கிறேன் அப்படின்னாக்க பிராய சித்தத்தினால ஒரு சில கர்மங்களை நீ கழிச்சியானா எதை நீ கழிப்ப? அந்த பிராய சித்தத்துல வரக்கூடிய குற்றம் குறைகள் அதுவும் தோஷமாக வரும். அதை உருதா பண்ணல என்ன? அதான் முகுரேஷன் கேப்பர் கேக்குறாள், நான் போறியா பல பல இடத்துல புண்ணிய நதிகள்ல தீர்த்தா மாடுறியா, 10 பாவத்தை கழிச்சுட்டு ஒரு 100 பாவத்தை சம்பாதிச்சுருவீர்கள். எத்தனை பாவங்கள் எல்லாம் முறையோடையா நடக்கிறது? 10 பாவம் கழிஞ்சுதானா நீ மூட்டைய வந்து 100 பாவத்தை சேர்த்துருவீர்கள். அனுபவிச்சு மாறாது, பிராயசித்தம் பண்ணி கழியாது. கோவிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், பாவம் கழியறதுன்னா என்ன? பத்தில சில பாவங்கள் கழியறது. பாவத்தை கழிச்சுட்டா வர அங்க போய் செய்யக்கூடாத காரியத்தை பண்ணி பாவத்தை சேர்த்துட்டு வர இது எப்படி முடியும்? ஆக அனுபவிச்சும் மாறாது, பிராயசித்தம் பண்ணியும் நான் பாவத்தெல்லாம் கழிச்சுட்டு வரேன், கர்மங்களை கழிச்சுட்டு வரேன்னு முடியாது. கழியாத கருவினை, கழிக்க முடியாத விதமான வினை. அதுதான் பெருமாள் சொல்லிதான், தெய்வீகேஷா குணமயி மம மாயா குரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் தரந்திட்டேன். அதனால இந்த கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சோ பிராயச்சித்தத்தினாலேயோ கழிக்க முடியாது. எவர்கள் என்னையே பற்றுகிறார்களோ அவர்களை நான் இந்த கர்மத்திலிருந்து விடுவிக்கிறேன். அவன் கால் கட்டியே நாம இந்த கர்மத்திலேருந்து விடுபடணும். மாமேகம் சரணம் பிரஜன், சரணம் சரணம் பிரபத்திய, அவன் திருவடியை பற்றி தான் இந்த கர்மங்கள்லேருந்து விடுபடணும். சரணாகதியை தவிர வேற உபாயம் கிடையாது. ஆக கழியாத கருவினையில் படிந்த நம்மை இந்த மாதிரி நாம எந்த கல்லைக்கு செய்ய முடியாது. அது வரைக்கும் நம்ம வந்து உழண்டு இருக்கிற போது பெருமாள் என்ன பண்றான், எப்படி ரட்சிக்கிறான் இந்த கர்மத்தில் அகப்பட்ட ஜீவாத்மாக்களை அப்படின்னு கேட்டா, காலம் இது என்று ஒரு கால் காவல் செய்து, காவல் செய்யறதுன்னா ரட்சிக்கிறது, அந்த ரட்சிக்கிறதுக்கான சமயத்தை எதிர்பார்க்கின்ற. இப்ப பெருமாள் வந்து தன்னுடைய சுவாதந்திரியத்தினால அவனா இஷ்டப்பட்டவாளுக்கு மோசம் கொடுத்த பெருமாளுக்கு பாரபட்சம் இருக்கு, தயையற்றவன், சில பேரை கஷ்டப்படுத்துறான் சில பேருக்கு மோசம் கொடுக்குறான்ற தோஷங்கள் வரும். அதனால பெருமாள் என்ன பண்றான்னா, இவனை ரட்சிக்கிறதுக்கான காலத்தை எதிர்பார்க்கிறான். விதி பரிணதி வேதா தீட்சித சேனகாலே என்று சொல்லக்கூடிய ரீதியில காலத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த காலம் என்னது அப்படின்னு கேட்டா, இவன் பண்டின சுகிருதங்கள் பலன் கொடுக்கிற சமயம் வரக்கூடிய காலம். இது உபகாரம். அந்த சுகிருதங்களை நீங்க பார்த்தேன்னா இதெல்லாம் ஒரு புண்ணியமானு நமக்கு தோணும். அந்த சுகிருதங்களை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, அஜ்ஞாத யாதிருச்சிக்க ஆனுஷங்கிக்க பிராசங்கிக்க சாமானிய புத்தி மூல சுகிருதங்கள், இவற்றை வியாஜமாக கொண்டு விசேஷ கடாட்சம் பண்ணு, காலம் இது என்று ஒரு கால் காவல் செய்யும். அதாவது அஜ்ஞாத சுகிருதம், அஜ்ஞாத சுகிருதம்னா என்ன அர்த்தம், இது வந்து ஒரு நல்ல காரியோன்றதே தெரியாம, அஜ்ஞாதம்னா இது ஒரு நல்ல காரியோன்ற நினைவில்லாத பண்றது. அதாவது என்ன, இது என்ன ஊருன்னு கேட்கறா, இது என்ன மலைன்னு கேட்கறா, திருமாலின் சோலை. உடனே பெருமாள் என்ன நினைக்கிறான், என் ஊரை சொன்னா திருமாலின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என்னை நிறைவேற்றிருந்தார். அஜ்ஞாத சுகிருதம். அதனால ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம், வந்துட்டுதான் வேணுகுண்டா ஸ்டேஷன் வருது, யாரோ பக்கத்துல இருக்கிறவா கேட்கறா, அவங்க மலை தெரியும் அப்படின்னா, இதுவா திருவேங்கட முடியா மலை, திருப்பதி மலைன்றோம் நம்ம. ஜஸ்ட் அவளுக்கு அந்த மலையினுடைய பேரை சொல்றதா நினைச்சிட்டு இருக்கோம் தெரியாதவாளுக்கு. ஆக பெருமாள் என்ன நினைக்கிறான், நான் எழுந்தருள் இருக்கிற மலையை சொன்னான் அப்படின்னு. அதுதான் அஜ்ஞாத சுகிருதம். அஜ்ஞாத யாதிருச்சிக்க, யாதிருச்சிகம் என்று சொன்னா தற்செயலாக நேரக்கூடிய சுகிருதம். அதாவது தற்செயல் என்று சொன்னா என்ன அர்த்தம், ஒரு மாட்டை பிடிக்கிற வியாசத்துல அந்த ஆலய பிரதட்சணமா அமையணும். ஒரு ஆத்திரம் மாடானது என்ன பண்றது, அவிச்சுட்டு கொண்டிருந்து அந்த எஜமான என்ன பண்றான், பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து போறான். கடைசியில் அந்த மாட்டை பிடிச்சிட்டு நின்று பார்த்தா அது ஒரு விஷ்ணு ஆலயத்தை இவன் பிரதட்சணமா வந்திருப்பான். இவன் ஆலய பிரதட்சணம் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா மாட்டை பிடிக்கிறவனுக்கு அந்த ஆலய பிரதட்சணமா அமைஞ்சு போயிருக்கு. அதனால இது சுகிருதம், புண்ணியம்னு தெரியும், ஆனா பண்ணணும்னு நினைக்கல. அப்ப யாதிருச்சிக்க சுகிருதம் தற்செயலா நேரக்கூடியது என்று சொல்றேன். அதே மாதிரி என்ன என்ன ஆனுஷங்கிகம், ஏதோ வேலையா வெளியில போறோம், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்க வர, இவன் என்ன பண்றான், பிரதட்சணமா போறான். உடனே பெருமாள் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, என் அடியாரே பலம் வந்தான். இவன் பாகவதால வந்து பலம் வரணும் பிரதட்சணம் பண்ணணும்னு பண்ணல, ஏதோ வேலையா போறது எதுக்கு ஒரு சுவாமி திருப்படுற, அந்த சுவாமி அவன் என்ன பண்றான், பிரதட்சணமா போறான். ஆணுசங்கிகம், ஏதோ ஒரு வேலைக்கு நடுவில் நேரக்கூடிய புண்ணியம். அதுக்கப்புறம் பிராசங்கிகம், பிராசங்கிகம்னா பிரசக்தி ஏற்பட்டா செய்கிறேன், காஞ்சிபுரத்துக்கு போறேன், கல்யாணத்துக்கு பட்டுக்கொடவை எல்லாம் வாங்கிக்கிறேன், அப்படியே நேரம் இருந்தா வரதனை சேவிச்சுட்டு வரேன், வரதனை சேவிக்க போகல, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு சந்தர்ப்பம் இருந்தா சேவிக்கிறேன்னா பெருமாள் என்ன நினைக்கிறானா, சேவிக்கணும்ன்ற நினைவாவது இருந்தேன்னு அதை புண்ணியமா நினைக்கிறான். சாமானிய புத்தி மூல சுகிருதம், ஒரு தானங்களை வந்து நல்ல சத்பாத்திரத்துல பண்ணணும்னு சொல்றது, அந்த சத்பாத்திரத்தை இவன் தேடி போகல, ஆனா இவன் யாருக்கு தானம் பண்றானோ அது தற்செயலா என்ன ஆயிடுது, சத்பாத்திரமா அமைஞ்சு விடுறது. இவன் சாமானிய புத்தியினால யாருக்காவது தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனா வாங்கி இந்த வெற்றி ஒரு நல்ல பரமேகாந்தியா சத்பாத்திரமா அமைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு பரமேகாந்திக்கு தானம் பண்ணினான். இப்படி எல்லாம் பெருமாள் என்ன பண்றான்னா, இந்த சுகிருதங்கள் எல்லாம் வியாஜமாக கொண்டு விசேஷ கடாட்சம், அந்த கடாட்சம் என்னதுன்னா ஜாயமான கடாட்சம். ஆழ்வார் சொல்றாரோ இல்ல தொண்டடி புரிய ஆழ்வார் சொல்றதே, கருவிலே திருவிழாவே காலத்தை கழிக்கின்றே, நீங்கெல்லாம் பிறக்கத்தே மதுசூதனுடைய கடாட்சம் கிடைக்கல, அதனாலதான் உங்களுக்கு பகவத் ஸ்மரணமே இல்லாத வீணா காலம் வெளியிருது. அப்படியெல்லாம் இல்லாதபடி காலம் இது என்றொரு கால் காவல் செய்து ரட்சிக்கணும். திருவுள்ளம் வர்றதுக்கு அஜாத யாதிருச்சிக சுதுர்கங்கள் பலன் கொடுக்கிற சமயத்தை எதிர்பார்க்கிறான். இது பெரிய உபகாரம். இந்த புண்ணியத்தெல்லாம் பெருமாள் நினைச்சான்னா ஒரு அல்பமான சுகத்தை கொடுத்து கழிச்சு விடலாம். நீ பண்ணின அழகான புண்ணியத்துக்கு உனக்கு இத்தனை பணங்காசி செல்வத்தை கொடுத்து புண்ணியத்தை கழிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா அவன் என்ன பண்றானா, மோட்சத்தை அடையறதுக்கான ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கறதுக்கு இத வந்து படிக்கட்டா வச்சுக்கிறான்னா இதை விட உபகாரம் என்ன? இப்ப நம்ம சொல்ற மாதிரி நீ செஞ்ச அழகான காரியத்துக்கு இதையா எதிர்பார்க்கறேன்னு நம்மளாதான் சொல்லுவோம். ஆனா பெருமாள் என்ன பண்றான், சொந்த நிலைக்கு கொண்டு வரத்துக்கு இதை படிக்கட்டா வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், காலம் இது காவல் செய்து பழியாக நல்வினையில் படிந்தார் தாளில் பணிவிட்டு. பழியாத நல்வினை, குற்றமே இல்லாத மேன்மை உடைய சரணாகதியை அனுஷ்டித்தவர்களான ஆச்சாரியர்களோடு இவனுக்கு சம்பந்தத்தை கொடுத்து பெருமாள் ரசிக்கிறான். ஆக என்னன்னா, ஆளும் அடைக்கலம் என்று எமை அம்புயத்தால் கணவன் தாளினை சேர்ந்து ஆச்சாரியர்கள் எமக்கும் அவை வந்த தனவுடைய. அதான் படியாத நல்வினையில் படிந்தார் தாளில், ஏற்கனவே தங்களுடைய ரட்சாதரத்தை எம்பெருமான் திருவடிகள்ல பிராட்டி பெருமாள் திருவடியில சமர்ப்பித்த ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்கணும். படிந்தார் தாளில் பணிவித்து, பணிவித்துனா எனக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்கி பணிவித்து, அதாவது பாபிஷ்டக சக்கரவந்திச்ச சுந்தரீகச்ச புண்ணியசுக்கு ஆச்சாரிய வத்தையா முத்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்று ஆச்சாரிய வத்தையே சங்கருக்கும் மோட்ச காரணம் என்று அறிவித்தார்கள் சொன்னபடி ஆச்சாரிய சம்பந்தத்தை கொடுக்குறோம். பணிவிட்டு பாசங்கள் அடைய நீக்கி, இப்ப என்ன அது சரணாகதி தான் சர்வ பாப பிராயத்தி. இவனை கர்மபந்தத்திலே விடுவிக்கிறான். கழியாத வினைகள் கூட கழியறதுக்கு காரணம் சரணாகதி. அந்த சரணாகதி பண்றதுக்கு சதாச்சாரிய சம்பந்தத்தை கொடுத்து அவர் திருவடியில சேர்த்து பெருமாள் வந்து இந்த சரணாகதியை இவன் அனுஷ்டிக்கும்படியா பண்றான். தான் தந்த நல்வழியால் தாழ்ந்த என்னை தந்தனக்கே பரமாக நீன்றத விவரணம் பண்ற. படியாத நல்வினையில் படிந்தார் தாளில் பணிவித்து பாசங்கள் அடைய நீக்கி, இவனை கர்மபந்தத்திலே விடுவித்து சர்வபாபேபியோ மோட்சேஷியான்னு சங்கல்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பண்ற உபகம் நிஜமா, இந்த ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு மணி நேரம் சொல்லணும். நான் மணியை பார்த்துட்டே வேக வேகமா பண்ணிட்டு இருக்கேன். படிவித்து பாசங்கள் அடைய நீக்கி எப்படி பண்றான் அப்படின்னா, அனிஷ்ட நிவர்த்திய சொன்னார், இப்ப இஷ்டப்பிராப்தியை சொல்ற. சுழியாத செவ்வழியில் துணைவரோடு என்று சொல்ற. ரொம்ப அழகான வரி. அதாவது செவ்வழின்றது என்னன்னா உயர்ந்த மார்க்கம். அந்த உயர்ந்த மார்க்கம் எதுன்னு கேட்டா அச்சிராதி மார்க்கம். ஏன் இந்த அச்சிராதி மார்க்கம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, அச்சிராதி மார்க்கத்தினால போறவனுக்கு தான் இனி சம்சார பந்தம் கிடையாதுன்னு சொல்றோம். இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்து என்று சொல்லக்கூடிய ரீதியில அச்சிராதி மார்க்கத்தினால செல்றவனுக்கு மறுபடியும் சம்சார பந்தமானது கிடையாது, அவனுக்கு புனராவிருத்தி கிடையாதுன்னு சொல்றதுனால உயர்ந்த மோட்சத்தை நமக்கு சர்வ அனிஷ்டங்களையும் விளக்கி சாஸ்வதமான பேரின்பத்தை அடைவிக்கிறதுக்கான மார்க்கம் அர்ச்சிராதி மார்க்கமா இருக்கிறதுனால செவ்வழி. அதை எப்படி விவரணம் பண்றார், சுழியாத செவ்வழியில். சுழியாதனா திரும்பி வருதல் இல்லாத அப்படின்னு அர்த்தம், புனராவிருத்தி இல்லாத. இங்கதான் ஒரு விஷயம் கவனிக்கணும், அதாவது மோட்சத்தை அடைஞ்சவனுக்கு புனராவிருத்தி கிடையாதுன்னு சொல்றது. அதே சமயத்துல இன்னொரு இடத்துல சுதி என்ன சொல்றதுன்னா, காமானி காமரூபி அனுசஞ்சரன்னு தேசாம் சர்வேஷு லோகேஷு காமசாரோ பகுதி முக்கியம் இந்த லீலாதிபூதிக்கு வரலாம்னு சொல்றது. என்னடா அது புனராவிருத்தி கிடையாதுன்னு சொல்றது, இன்னொரு சுதியானது வரலாம்னு சொல்றது என்ன, புனராவிருத்தி கிடையாதுன்னா பகவானை மறந்து அஞ்ஞானியா சம்சாரியா வரமாட்டான், வருவான் என்று சொன்னா பகவான போல அவதார புருஷனா வருவான். ஞான சங்கோஷம் இல்லாத இங்க இருந்துட்டே பெருமாளை பரிபூர்ணமா அனுபவிக்கிற ஆழ்வார்கள் சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் போன்ற ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறது. அதெல்லாம் வரமாட்டான்னா பகவான மறந்து அஜ்ஞானியாக வரமாட்டான்னு அர்த்தம். சுழியாத செவ்வழியில் துணைவரோடு, துணைவர் யாரு, ஆதிவாசிக்கர்கள். அப்போ பெருமாள் என்ன பண்றான், நடைபெற அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மீன்வருணன் குடையுடை வானவர் போல் பிரஜாபதி என்று வரார். இடையிடை போகங்கள் ஏந்தி எழில் பதம் ஏறுவரே என்பதாக அக்னி, பகல், சுக்லபட்சம், உத்தராயணம், சம்பத்சரம், வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத் புருஷன், வருணன் என்கிற பிரஜாபதிகள். அதுல இந்த வித்யுத் புருஷன் என்கிற அமானவன் நித்ய சூரிய பரமபதத்திலேந்து வந்து இவனை பெருமாள் தான் அழிச்சுட்டு போகும். இப்படிப்பட்ட ஆதி மத்தவாள்லாம் தங்கள் தங்கள் எல்லா வரைக்கும் இவனுக்கு உபச்சாரங்களை பண்ணி கொண்டு கொடுத்தோம். துணைவரோடே தொலையாத பேரின்பம் தர மேலேற்றி. தொலையாத பேரின்பம் அப்படின்றதுனால என்ன ஏற்படுறது? சாஸ்வதமான பேரின்பம். அந்த பேரின்பத்துக்கு என்ன கிடையாது? அழிவானது கிடையாது. அதனால இவனுக்கு ஞான விகாசம் ஏற்பட்டா அந்த ஞானத்துக்கு சந்தோஷம் மறுபடியும் வராது என்பதாக சொல்லி, இப்படிப்பட்ட எம்பெருமான் பண்ற உபகாரங்களை யாரால அளவிட முடியும் என்பதாக சொல்லி, அழிவிலா அல்லாழி பெருமான் செய்யும், அதாவது சிதோபாயனாக நித்தியனா இருக்கிற அந்த எம்பெருமான் பண்ணக்கூடிய இந்த உபகாரங்கள்லாம் அந்த விழா உதவியதாம். இப்படி முடிவில்லாத சிருஷ்டியின் தொடக்கத்திலேந்து இவனுக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கொடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவன் பண்ணக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் அளவிட்டு யாரால கூற முடியும்? அந்த விழா உதவியெல்லாம் அளப்பார் யாரேன்றார். யாரால அளவிட்டு அவன் பண்ற உபகார பரம்பரைகளை கூற முடியும் என்பதாக சொல்றார். இதனுடைய விஸ்தரத்தை இன்னும் ஒரு மணி நேரத்துல அவாசல வராக சரம ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகத்தினாலேயோ இதே விஷயத்தை பெருமாள் தன் சீவாக்கினால தானே பூமி பிராட்சி மூலமா உலகத்தாருக்கு வெளியிட்ட வைபவத்தை இன்னும் ஒரு மணி நேரத்துல அவாசல வந்து அனுபவிக்கும்.
வரக்கூடிய வரதான் தான் அந்த அட்ரஸ் 44.